விவிலிய தேடல் திருப்பாடல் 103.
மிக பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு இல்லாத வசதிகள் இல்லை. மாளிகை போன்ற வீடு, கார், கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்ய ஆட்கள், நகரின் நான்கு மூளைகளிலும் பெரிய தொழிற்சாலைகள், பெயர், புகழ், அந்தஸ்து, வசதி வாய்ப்பு என வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தால், ஒரே மகள் என்பதால் அதிக அன்பும் பாசமும் கரிசனையும் செல்லமும் ஊட்டி வளர்த்து வந்தார். மகள் என்றால் அவருக்கு உயிர். அவளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். உணவு, உடை, படிப்பு என எல்லாவற்றிலுமே மிக சிறப்பானதையே அவளுக்கு கொடுத்தார். ஆக மொத்தத்தில் அவர் மகள்தான் அவருக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட மகள் ஒரு நாள் அவரிடம் வந்து, அப்பா, நான் என்னுடன் கல்லூரியில் படிக்கும் இளைஞன் ஒருவரை காதலிக்கிறேன், அவரையே மணக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். அந்த இளைஞன் பரம ஏழை. எனவே அந்தஸ்தை காட்டி, வேண்டாம், இது நடக்காது, மனதை மாற்றிக்கொள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ஆனால் அடுத்த நாள் இருவரும் மாலையும் கழுத்துமாக அவர் முன் நின்றனர். இதைக் கண்ட அவருக்கு அதிர்ச்சி, ஆத்திரம், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் உனக்கு என்ன குறைவைத்தேன்? எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தேனே, அதற்கு நீ காட்டும் பதில் இதுதானா? என் முகத்தில் விழிக்காதே எனச் சொல்லி இருவரையும் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளினார். தன் சொத்துக்களையெல்லாம் அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்துவிட்டு இறுதி வரை தன் மகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமலேயே இறந்து போனார். அன்பார்ந்தவர்களே, நான் இப்பொழுது சொன்னது கதையல்ல, உண்மை நிகழ்வு. இதை ஒத்த நிகழ்வுகளை நிச்சயமாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்நிகழ்வில் சொல்லப்பட்ட தந்தை செய்தது சரியா தவறா என கேட்டால் நமது பதில் என்னவாக இருக்கும்? பிள்ளைகளை பெற்று 20-25 ஆண்டுகள் வளர்த்தெடுத்து வேண்டியதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்து ஆளாக்கிய பெற்றோர்கள் தந்தை செய்தது சரி என்றுதான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வது போல தந்தை செய்தது சரி என்றால், நான் உன்மேல் அளவற்ற அன்பு காட்டுவேன், என் உயிரை விட உன்னை மேலாக பார்த்துக்கொள்வேன், ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும். நான் சொல்வதை கேட்க தவறினால் உன்னை முற்றிலும் வெறுக்கவும் செய்வேன் என்பதுதானே பொருள். நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல அன்பை பொழிவேன் என சொல்லும் மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
அப்பா, உம் அன்பு நிறைவுள்ளது, மனிதனின் அன்போ குறைவுள்ளது. குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் நன்றி கூறி பாடிடுவோ. நன்றி, 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 நன்றி.
அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 103. இத்திருப்பாடலிலே தமக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் தந்தையாம் இறைவன் செய்த அளப்பரிய கொடைகளை ஆசிரியர் நினைவு கூறுகிறார். இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று ஆர்ப்பரிக்கிறார். இறைவனுடைய அன்பும் பரிவும் கனிவும் இரக்கமும் பழைய ஏற்பாட்டிலே வேறெங்கும் காண முடியாத அளவு இத்திருப்பாடலில் விளக்கப்படுகிறது. இதை படிக்கும்போதே இறைவன் எனக்கு செய்த நன்மைகள் என் கண்முன் வருகின்றன. இத்திருப்பாடல் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூற மிக சிறந்தது. நன்றி கூற இத்திருப்பாடல் சிறந்ததெனினும் இறைவனின் பேரன்பு வழிந்தோடுகின்ற திருப்பாடலாகவும் அமைந்திருக்கிறது. வழக்கமாக பிறர்பால் நமக்கிருக்கும் அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? பொருளை கொடுப்பதன் வழியாக, அன்பு கூறியவர்களை பேணிக்காப்பதன் வழியாக, தேவையானவைகளை தாமே உடனிருந்து செய்வதன் வழியாக என அடுக்கிக் கொண்டே போகலாம். அவை எல்லாமே மனிதர்களாகிய நமது கண்ணோட்டம். பிறர் பால் கொண்ட அன்பை வெளிப்படுத்த இறைவன் பயன்படுத்தும் இரு மாபெரும் மதிப்பீடுகள் மன்னிப்பு மற்றும் பேரிரக்கம். பணம் கொடுப்பதிலும் பொருள் கொடுப்பதிலும் பேணி காப்பதிலும் மட்டும் அன்பு முழுமை பெற்றுவிடாது. மாறாக அன்பு செய்யப்படுபவர் தன் அன்பை உதறி தள்ளி பிரிந்து சென்றாலும் அன்பு செய்பவர் அவர் பால் பேரிரக்கம் கொண்டு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அதே அன்பையும் பாசத்தையும் வழங்கும்போதுதான் அன்பு முழுமையடைகிறது. இத்திருப்பாடல் முழுவதையும் வாசித்து முடித்த பிறகு என் உள்ளத்தில் தோன்றிய கருத்து இதுதான். இத்திருப்பாடல் முழுவதுமே இறைவனின் பேரன்பும் நிபந்தனையற்ற அவரது மன்னிப்பும் தான் காண கிடக்கின்றன. 3, 4, 8, 9, 10, 13 மற்றும் 17 சொற்றொடர்கள்.
அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும்.
யூதாஸ் உம்மை காட்டி கொடுத்தான், 30 காசுக்காய் காட்டி கொடுத்தான். நாங்களும் உம்மை காட்டி கொடுத்தோம், உலக பற்றால் உம்மை பிரிந்தோம். ஆனாலும் இயேசுவே அன்பு செய்தீர், ஆனாலும் எம்மை அன்பு செய்தீர்.
நம் அன்புக்குரியவர்கள் எவரேனும் தவறு செய்துவிட்டால் நமது மனநிலை எப்படி இருக்கும்? நாம் பதிலளிக்கும் முறை எப்படி இருக்கும்? முதலில் கோபம் வரும், வார்த்தைகளால் வசைபாடுவோம், சில சமயங்களில் அடிக்கவும் செய்து தண்டனை கொடுப்போம். அதோடு முடிந்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அதன் பிறகு செய்த தவறுகளுக்கு ஏற்ப குற்றங்களுக்கு ஏற்பத்தான் நடத்துவோம். இதுதான் மனித இயல்பு. ஆனால் தந்தையாம் இறைவன் மன்னிப்பதோடு சேர்ந்து மறக்கவும் செய்கிறார். நீ தவறு செய்துவிட்டாய், தவறு செய்தவர் தண்டனைக்குரியவர், எனவே உன்னை உன் குற்றங்களுக்கு ஏற்ப நடத்துவேன் எனவும் உனக்கு தண்டனை வழங்குவேன் எனவும் சொல்லவில்லை. மாறாக முழு மனதோடு எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறார். இறைவன் தவறு செய்தவரின் சூழலை புரிந்து கொள்ளுகிறார், அவரது மனநிலையை புரிந்து கொள்ளுகிறார். தூய பவுல் சொல்வதைப் போல, மனிதர்கள் நன்மை செய்யவே விரும்பினாலும் அது முடியாமல் சில சமயங்களில் தீமை செய்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய கடிதம் பிரிவு 7 சுற்றொடர்கள் 15 மற்றும் 21.
ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகின்றது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக நாம் செய்ய மறக்கிற ஒரு காரியத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம் வாழ்விலும் இதே போன்ற சூழல் வந்தது. நாமும் இதே போல தவறு செய்தோம், நாம் மன்னிக்கப்பட்டோம், அதன் பிறகு அது போன்ற தவறுகளை செய்வதில்லை. எனவே நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதைப் போல பிறருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. உண்மையான மன்னிப்பு என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? உண்மையான பாசம் என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? எந்த காரியத்திலே தவறு செய்தாரோ அதே காரியத்தை மீண்டுமாக அவரை நம்பி அவரிடமே ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கும் போதுதான் நமது மன்னிப்பும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவருக்கு தெரிய வரும். இச்செயல் கல்லான இதயம் கொண்டவர்களையும் நிச்சயமாக மாற்றும். இதன் பிறகு தவறு செய்தவர்கள் ஏன் இதை செய்தோம் என நாணுவார்கள். அவர்கள் செய்த தவறை வாழ்வில் மறுமுறை கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறு நிபந்தனையின்றி மன்னிக்கப்பட்டு மீண்டுமாக அதே அன்பும் பாசமும் கொடுக்கப்படும் போது அதை மிகப்பெரிய கருவூலமாக கருதுவார்கள். இந்த மன்னிப்பில்தான் நம்முடைய அன்பும் பாசமும் உண்மையாகவே வெளிப்படுகிறது. தந்தையாம் இறைவன் தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் அவர் தவறு செய்த அன்புக்குரியவரின் மனநிலையிலிருந்து பார்க்கிறார். நாமும் அவ்வாறே தவறு செய்த நமது அன்புக்குரியவரின் மனநிலையிலிருந்து பார்க்கும்போது தந்தையாம் இறைவனைப் போல மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிள்ளைகளாக நாமும் வாழ்கிறோம். அடுத்ததாக, மனிதர்கள் செய்யாத, நினைத்து கூட பார்க்காத இன்னொரு சிறப்பான குணம் தந்தையாம் இறைவனிடம் இருப்பதாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். தவறு செய்தவரை மன்னிப்பதே பெரிது என நினைக்கும் நாம் அவரை குணப்படுத்த நினைப்போமா? நம் அன்புக்குரியவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று தவறு செய்கிறார், அந்த தவறால் அவர் காயமடைகிறார், இறுதியில் அவர் எதிர்பாராதவாறு அவர் செய்த தவறு மன்னிக்கப்பட்ட பிறகு அவருக்கு குற்ற உணர்வு உருவாகிறது. அக்குற்ற உணர்வு அவருடைய காயத்தை மேலும் அதிகரிக்கிறது. இவ்வாறான காயங்களை குணப்படுத்துவதும் அந்நேரங்களில் ஆற்றுப்படுத்துவதும் தேற்றுவதும் அன்புக்குரியவரின் கடமை என்பதை இறைவன் உணர்த்துகிறார்.
ராயப்பர் மும்மோரை மறுதலித்தார், பயத்தால் உம்மை மறுதலித்தார். நாங்களும் உம்மை மறுதலித்தோம், எண்ணற்ற முறைகள் மறுதலித்தோம். ஆனாலும் இயேசுவே அன்
அன்பார்ந்தவர்களே, பேரன்பு என்பது மன்னிப்பிலேதான் முழுமையாக வெளிப்படுகிறது என்பதற்கு விவிலியத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நன்கு அறிமுகமான ஊதாரி மைந்தன் ஊமையை எடுத்துக்கொள்வோம். ஊதாரி மைந்தன் ஊமையிலே கதாநாயகன் யார்? ஆங்கில அகராதிப்படி கதாநாயகன் என்பவன் சக மனிதர்களை காட்டிலும் மேலோங்கிய திறமை, தைரியம், வீரம், நற்பண்புகளை கொண்டவர். நமது நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் கதாநாயகன் அதிகப்படியான காட்சிகளில் வருவது வழக்கம். அவர்தான் கதைக்கு தேவையான திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். இதுதான் கதாநாயகனை பற்றிய பொதுவான கண்ணோட்டம். இதன் பின்னணியில் பார்க்கும்போது ஊதாரி மைந்தன் ஊமையில் ஊதாரி மைந்தன் கதாநாயகன் இல்லை. மாறாக ஊதாரி மைந்தனின் தந்தைதான் கதாநாயகன். சில காட்சிகளில் வந்தாலும் அவ்வூமையில் வருகிற கதாபாத்திரங்களில் சிறந்தவராக, நற்பண்புகளை கொண்டவராக நம் கண்முன் நிற்பது தந்தைதான். தந்தை கதாநாயகனாக உயர்ந்து நிற்பதற்கான காரணம் என்ன? அவர் மகன் மீது கொண்ட பாசம் என்று சொல்வதை விட அந்த பாசத்தை மறந்து சென்று வாழ்க்கையை துளைத்து விட்ட வந்த மகனை ஓடோடிச் சென்று அரவணைத்துக் கொள்ளும் தந்தையின் மன்னிக்கும் பேரன்பே காரணம். எனவே அன்பு என்பது பணம் கொடுப்பதிலும் பொருள் கொடுப்பதிலும் பேணி காப்பதிலும் மட்டும் முழுமை பெறுவதில்லை. மாறாக அன்பு செய்யப்படுபவர் தன் அன்பை உதறி தள்ளி பிரிந்து சென்றாலும், அன்பு செய்பவர் அவர் மேல் பேரிரக்கம் கொண்டு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அதே அன்பையும் பாசத்தையும் வழங்கும்போதுதான் அன்பு முழுமையடைகிறது.
அப்பா, உம் அன்பு நிறைவுள்ளது, மனிதனின் அன்போ குறைவுள்ளது. குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் உம்மை நன்றி கூறி பாடிடுவோம். நன்றி 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 நன்றி.
திருப்பாடல் 103. இவ்விவிலியத்தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.